விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 34.
எனது அருமை அன்புள்ளங்களே, கருணையின் நற்செய்தி என்று அழைக்கப்படும் லூக்கா நற்செய்தியில் இயேசுவின் மனிதத்தன்மை மிக அழகாக ஆழமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியாளர் லூக்கா ஓர் ஓவியர் என்பது மரபு வழிச் செய்தி. ஓவியருக்கே உரிய மென்மையான மனம் கொண்டு அவர் இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட மென்மையான நேரங்களை அழகுற தீட்டியுள்ளார். அவற்றில் ஒன்று நயீன் நகரத்து கைம்பெண்ணின் மகனுக்கு இயேசு உயிர் தந்த புதுமை. அன்புள்ளங்களே, இயேசுவை மட்டுமல்ல இன்னும் பலரை நற்செய்தியாளர் லூக்கா அழகாக வெளிச்சமிட்டு காட்டியிருக்கின்றார். குறிப்பாக யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆயக்காரர்கள், சமாரியர், பாவிகள், நோயுற்றோர், பெண்கள், சிறப்பாக கைம்பெண்கள் ஆகியோருக்கு அவர் தகுந்த மதிப்பு அளித்துள்ளார். இயேசு ஆற்றிய புதுமைகளிலும் கூறிய உவமைகளிலும் இவர்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளனர். நயீன் நகர கைம்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டுள்ள புதுமையில் நமது தேடல் பயணம் தொடர்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, நற்செய்தியாளர் லூக்கா இயேசுவின் பணிவாழ்வை விவரிக்கும் போது மூன்று கைம்பெண்களை பற்றி கூறியுள்ளார். நயீன் நகர கைம்பெண், கோவிலில் காணிக்கை செலுத்திய கைம்பெண் என்ற இருவர் இயேசுவின் பணிவாழ்வில் இடம்பெற்றவர்கள். நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற உவமை லூக்கா நற்செய்தியில் மட்டும் பதிவாகியுள்ள உவமை.
இம்மூன்று கைம்பெண்களின் வழியே நற்செய்தியாளர் லூக்கா உன்னதமான எண்ணங்களை பதிவு செய்துள்ளார். நயீன் நகர கைம்பெண் தன் வாழ்வில் அனைத்தையும் இழந்தவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். அவரை தேடி இறைமகன் இயேசு வருகின்றார்.
நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடும் இரண்டாவது கைம்பெண் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற உவமையில் இடம்பெறும் கைம்பெண் தன் வாழ்வில் அனைத்தையும் அநீதியான வழியில் இழந்ததால் ஒரு தார்மீக போராட்டத்தில் ஈடுபடுவது போல் இவர் சித்தரிக்கப்பட்டுள்ளார். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இந்த கைம்பெண்ணை இயேசுவோ எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்.
தன் வாழ்வை இறைவனுக்கு முற்றிலும் காணிக்கையாக்கும் கைம்பெண்ணை இயேசு புகழும் நிகழ்வு லூக்கா நற்செய்தி 21 பிரிவில் இடம்பெற்றுள்ளது. லூக்கா நற்செய்தியை ஆய்வு செய்துள்ள சில அறிஞர்கள் கூறும் ஒரு கருத்து கவனத்திற்குரியது. 24 பிரிவுகளை கொண்ட லூக்கா நற்செய்தியில் இயேசுவின் பணிவாழ்வு 3 பிரிவில் துவங்கி 21 பிரிவில் முடிவடைகின்றது.
அன்பு இதயங்களே, இயேசுவின் பணிவாழ்வின் ஆரம்பத்தில், அதாவது 3 பிரிவில் திருமுழுக்கு யோவானை பற்றி கூறும் நற்செய்தியாளர் லூக்கா, அவரது பணிவாழ்வின் இறுதியில் 21 பிரிவில் காணிக்கை செலுத்தும் கைம்பெண்ணை பற்றி கூறியுள்ளார். திருமுழுக்கு யோவானும் காணிக்கை செலுத்திய கைம்பெண்ணும் தங்கள் வாழ்வை இறைவனுக்கு முற்றிலும் கையளித்த உன்னத அடையாளங்கள் என்பதால் இவ்விருவரையும் இயேசுவின் பணிவாழ்வுக்கு முன்னுரையாகவும் முடிவுரையாகவும் லூக்கா வைத்துள்ளார் என்று விவிலிய ஆய்வாளர்கள்
சுட்டிக்காட்டுகின்றனர். நயீன் நகர கைம்பெண் நிகழ்வில் நம் தேடலை தொடர்வோம். நயீன் என்ற எபிரேய சொல்லுக்கு பசுமையான அல்லது அழகான என்பது பொருள். தன் கணவனோடும் மகனோடும் வாழ்ந்தபோது பசுமையாக அழகாக இருந்த அந்த பெண்ணின் வாழ்வு கணவனையும் மகனையும் இழந்த பின் பசுமையும் அழகும் இழந்த வாழ்வாக ஒரு சுடுகாடாக மாறிவிட்டது. அழகு என்ற பொருள் கொண்ட அந்த ஊரில் இனி அந்த பெண் வாழ்வதில் பொருள் இல்லை. இந்த மாற்றத்தை சுட்டிக்காட்ட நயீன் நகர வாயிலில், அதாவது அழகு நகருக்கு வெளியே சுடுகாட்டை நோக்கி செல்லும் வழியில் இந்த நிகழ்வை பதிவு செய்துள்ளார் லூக்கா. அவ்வேளையில் அங்கு வந்த இயேசு அந்த கைம்பெண்ணின் வாழ்வில் பசுமையையும் அழகையும் மீண்டும் புகுத்தி அவரை அழகு நகருக்குள் தன் மகனோடு மீண்டும் அனுப்பி வைக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இப்புதுமையை இயேசு ஆரம்பித்த விதமே நம் கவனத்தை ஈர்க்கின்றது. இயேசு ஆற்றிய புதுமைகள் மந்திரக்கோல் கொண்டு செய்யப்பட்ட மாய வித்தைகள் அல்ல, மக்களுக்கு நம்பிக்கை தந்த அரும் செயல்களவை. குறிப்பாக நலமளிக்கும் புதுமைகளில் இயேசு வெறும் உடல் நலத்தை மட்டும் வழங்கவில்லை, மாறாக நலம் பெறுவோர் உள்ளமும் நலம் பெறும்படி அவர் உதவி செய்தார். தனிநபர் மட்டும் நலம் பெறுவது போதாது, சூழையிருந்த சமுதாயமும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு சில அதிர்ச்சி வைத்தியங்களையும் மேற்கொண்டார். நயின் கைம்பெண்ணின் இறந்த மகனை உயிர்ப்பித்த புதுமையை ஓர் அதிர்ச்சி வைத்தியத்தோடு அவர் துவக்குகின்றார். அவரது அதிர்ச்சி வைத்தியம் இறந்தவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த பாடையை தொட்டதில் ஆரம்பமானது. இறந்த உடலை தொடுவது ஒருவரை தீட்டுப்படுத்தும் என்பது இஸ்ரேல் சட்டங்களில் ஒன்று.
எண்ணிக்கை நூல் பிரிவு 19. மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இங்கனம் அவன் தூய்மையாயிருப்பான். இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்டபின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகின்றான். அந்த ஆள் இஸ்ரேலரிடமிருந்து விலக்கப்பட வேண்டும்.
இறந்தவர் உடலை தொடுவதால் உருவாகும் பாதிப்புகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டுள்ளன. அதிலும் சிறப்பாக இறைவனின் பணிக்கென குறிக்கப்பட்டுள்ள குருக்கள் இவ்விதம் தீட்டுப்படாமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது இன்னும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது.
லேவியர் நூல் பிரிவு 21. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோனின் புதல்வரான குருக்களுக்குச் சொல், அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் பணிக்கென இவ்வுலகிற்கு வந்த இயேசு இந்த விதிமுறையை மீறுகின்றார். அவரை ஒரு போதகர் என்று மக்கள் ஏற்றுக்கொண்ட சூழலில் அவர் இவ்விதியை மீறுகின்றார். பலிகளை விட இரக்கத்தை அதிகம் விரும்பும் இறைவன் சட்ட திட்டங்களை விட இரக்கத்தை அதிகம் விரும்புவார் என்பதை நன்கு உணர்ந்த இயேசு எவ்வித தயக்கமுமின்றி இறந்த இளைஞன் வைக்கப்பட்டிருந்த பாடையை தொட்டார். அவர் அவ்வாறு செய்தது இயேசுவின் சீடர்களையும் சேர்த்து சூழ இருந்தோர் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்க வேண்டும். ஆயினும் அந்த தொடுதலை தொடர்ந்து அங்கு நிகழ்ந்த புதுமை அந்த அதிர்ச்சியை ஆனந்தமாக மாற்றியது. இந்நிகழ்வை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரித்துள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 7. இயேசு அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். எனதருமை அன்புள்ளங்களே, இறந்தோரை தொடுவது ஒருவரை தீட்டுப்படுத்தும் என்ற சட்டத்தை தங்கள் வசதிக்காக தீவிரமாக்கிக் கொண்ட குருக்களையும் லேவியர்களையும் நல்ல சமாரியர் ஓமையில் மக்கள் முன் இயேசு கொணர்ந்தார். இந்த ஓமையில் கல்வர்கையில் அகப்பட்டு அடிபட்டவர் குற்றுயிராய் கிடந்தார் என்பதை இயேசு தெளிவாக கூறுகின்றார்.
அன்பு இதயங்களே, மோசே தந்த சட்டங்களும் அதன் விளக்கங்களும் மிட்ஸ்வாட் என்ற தொகுப்பாக யூதர்களிடையே பின்பற்றப்பட்டன. மிட்ஸ்வாட் கட்டளைகளின்படி ஒருவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உதவுவது மிக மிக முக்கியம் என்றும், அதேபோல் அனாதையாக கிடக்கும் ஓர் உடலை அடக்கம் செய்வது யூதர்களின் மிட்ஸ்வாட் கட்டளைகளின் ஒரு பகுதி என்றும் கிளைன்ஸ் நாட்கிராஸ் என்ற விவிலிய ஆய்வாளர் கூறியுள்ளார்.
இறைவன் மோசே வழியாக தந்த சட்டங்களை முழுமையாக புரிந்து கொள்ள மறுத்து தங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அல்லது சாதகமானவற்றை மட்டும் பின்பற்றி வாழ்ந்த குருவையும் லேவியரையும் நல்ல சமாரியர் ஓமையில் எதிர்மறையான கோணத்தில் சித்தரித்த இயேசு அடிபட்டவரை தொட்டு தூக்கி பராமரித்த நல்ல சமாரியரை வெகு சிறந்த கோணத்தில் நமக்கு முன் படைக்கின்றார். அது மட்டுமல்ல அன்பர்களே, நல்ல சமாரியரைப் போலவே நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அந்த உவமையின் இறுதியில் இயேசு வலியுறுத்திச் சொல்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, நோயுற்றோரை தொடுவது ஒருவரை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருந்த சட்டங்களை இயேசு மீறினார் என்பதை நற்செய்தியில் பலமுறை காண்கின்றோம். ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், ஊழியர் நலம் பெறுவார் என்று நூற்றுவர் தலைவர் சொன்ன நம்பிக்கை வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இயேசு நூற்றுவர் தலைவர் இல்லம் செல்லாமலேயே தன் வார்த்தையின் வல்லமையால் அந்த ஊழியருக்கு குணமளித்தார். அதைத் தொடர்ந்து நயீன் ஊருக்குள் நுழைந்த இயேசு அங்கும் தன் வார்த்தையின் வலிமை கொண்டு குணமாக்கியிருக்கலாம். இருப்பினும் அவர் இம்முறை தன் வார்த்தைகளாலும் தொடுதலாலும் கைம்பெண்ணின் இளம் மகனை குணமாக்குகின்றார்.
அன்பு இதயங்களை, நலம் இழந்து ஏறத்தாழ உயிரற்ற பிணமாக வலம் வரும் இன்றைய உலகை இயேசு தன் வார்த்தையாலும் தொடுதலாலும் குணமாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த புதுமையை எவ்வித அழைப்போ வேண்டுதலோ இன்றி இயேசு தானாகவே முன்வந்து செய்தார் என்பதை காணும்போது நம் வாழ்வில் தானாகவே நிகழும் புதுமைகளை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பை ஏற்று வாழ்வில் இறைவன் குறுக்கிடும்போது நிகழும் அற்புதங்களை அசைப்போட நாம் அடுத்த தேடலில் முயல்வோம்.
தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.